அது மட்டுமல்ல, தன்னுடைய உடலில் இருந்த விதவிதமான பாகங்கள் இருந்து விதவிதமான போர் வீரர்களையும் அஸ்திரங்களையும் உண்டு செய்தது சபல என்ற அந்த காமதேனு பசு. அந்த அந்த போர் வீரர்களும் அந்த அஸ்திரங்களும் விஸ்வாமித்திரனுடனும் அரசருடனும் அவருடைய புதல்வர்கள் கூடனும் அவருடைய போர் வீரர்களுடனும் விதவிதமான முறையில் யுத்தம் செய்த பின்பு தோற்கப்பட்டார்கள். பின்பு வசிஷ்ட ரிஷி தன்னுடைய பிரம்ம சக்தியின் மூலமாக பிராமண சக்தியின் மூலமாக மிக விரைவில் விஸ்வாமித்திர அரசருடைய எல்லா புதல்வர்களையும் கொன்று தீர்த்தார். தன்னுடைய ஒரு புதல்வனை தவிர மற்ற எல்லா புதல்வரையும் இழந்தார் விஸ்வாமித்திர அரசர். வசிஷ்ட ரிஷியை தோற்கடிப்பதற்காக தன்னந்தனியாக தன்னை மனைவியுடன் காட்டில் சென்று சூரியனுடைய கருணைக்காக மிக கடுமையான தபஸ்களை மேற்கொள்ள ஆரம்பித்தார் விஸ்வாமித்திர அரசர். மிக விரைவில் சிவனிடமிருந்து விதவிதமான தெய்வ அஸ்திரங்களை பெற்ற விஸ்வாமித்திர அரசர் மீண்டும் வசிஷ்ட ரிஷியிடம் யுத்தம் செய்ய வந்தார். வசிஷ்ட ரிஷிக்கும் விஸ்வாமித்திர அரசருக்கும் மிக கடுமையான யுத்தம் நடைபெற்றது. எல்லா விதமான அஸ்திரங்களையும் பிரயோகித்த விஸ்வாமித்திர அரசர் வசிஷ்ட ரிஷியினுடைய பிரம்ம தண்டத்தின் மூலமாக பிரம்ம சக்தியின் மூலமாக எல்லா விதமான அஸ்திரங்களையும் வென்றார். கடைசியில் உலகத்திலேயே மிகப்பெரிய அஸ்திரமான பிரம்மாஸ்திரத்தை வசிஷ்டரை பார்த்து விஸ்வாமித்திர பிரயோகித்த அந்த நேரத்தில் மிகப்பெரிய விஸ்தாரமான விஸ்வரூபத்தை எடுத்த வசிஷ்ட ரிஷி அந்த பிரம்மாஸ்திரத்தையும் வென்றார். ஒரு சத்ரினாக இருந்து ஒரு பிரம்ம ரிஷியை பிராமணனை ஜெயிக்க முடியாது என்ற விஷயத்தை புரிந்து கொண்ட விஸ்வாமித்திரர் தானும் பிரம்ம ரிஷி பட்டத்தை அடைவதற்காக மிகப்பெரிய தபஸ் செய்வதற்காக வனத்தில் புகுந்தார். இமயமலையின் தென்பகுதியில் மிக கடுமையான முறையில் பிரம்மரிஷி பட்டத்தை அடைவதற்காக அவர் தவத்தை மேற்கொண்டபடியிலும் கூட இந்திரன் அழகான ஒரு தேவலோக பெண்ணாகிய மேனகி அனுப்பக்கூடிய நேரத்தில் மேனகியுடைய உடல் அழகைக்கு மயங்கிய அவர் தன்னுடைய தவப்பாதையில் தோல்வியடைந்தார். தன்னுடைய தோல்வியினை புரிந்து கொண்ட அவர் மீண்டும் இமயமலையின் வடல் பகுதியில் சென்று மிக கடுமையான முறையில் தவங்களை செய்து ரம்பா என்ற தேவலோக பெண்ணுடைய மாயையும் ஜெயித்து இறுதியில் பிரம்மரிஷி பட்டத்தை அடைந்தார். வசிஷ்ட ரிஷியும் அவருடைய தவத்தை மெச்சி அவருடைய பிரம்மரிஷி பட்டத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு நெடுங்காலமாக இருந்த வசிஷ்ட ரிஷி பிரம்மரிஷியுடைய மனப்பிரச்சனை சண்டை சச்சரவுகள் இறுதியில் தீன்றது என்ற சுவாரஸ்யமான கதையை சதானந்த ரிஷி ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்களுடைய முன்னிலையில் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். இந்த நேரத்தில் ஜனக மகா சக்கரவர்த்தியிடம் விஸ்வாமித்திர ரிஷி வேண்டுகோள் விடுவித்தார். உலகத்திலுள்ள எல்லா விதமான அரசர்களும் தேவகுமாரர்களும் தேவர்களும் ஜனகனுடைய புத்திரியான சீத்தையை திருமணம் செய்வதற்காக இந்த சுவதனுஸ்வை நான் பூட்டுவதற்காக முயற்சி செய்து தோற்றப்படுதலும் கூட ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக தான் அங்கு அவர்களை அழைத்து வந்திருப்பதாகவும் அதன் காரணமாக சுவதனுஸ்வை ஸ்ரீ ராம் லக்ஷ்மணர்கள் முன்பு கொண்டு வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுவித்தார் விஸ்வாமித்திர ரிஷி. உடனடியாக சுவதனுசு 500 வீரர்களால் 10 சக்கரங்கள் அடங்கிய பெட்டியில் வைக்கப்பட்ட சிவதனுசு 500 வீரர்களால் இழுத்து வரப்பட்டது. தன்னுடைய மாமனான தக்ஷன் நடத்திய யாகத்தின் மீது கோபம் கொண்ட நேரத்தில் சிவன் தக்ஷனுடைய யாக குண்டத்தை அழிப்பதற்காக பயன்படுத்தியது அந்த சிவதனுசு. மிக சக்தி வாய்ந்தது, தேவ அரக்கர்களால் தூக்கப்பட முடிய அளவுக்கு உள்ள கனம் உடையது. சீத்தையை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு நபரும் அந்த சுவதனுசில் நான் ஏற்ற வேண்டும் என்பது அங்கு விதிக்கப்பட்ட கட்டளை. விஸ்வாமித்திர ரிஷி பகவான் ஸ்ரீ ராமருக்கு கட்டளையிட்டார் அந்த சுவதனுசிற்கு நான் தொடுப்பதற்காக. அந்த சுவதனுசை மிக அமானுஷ்யமான முறையில் தன்னுடைய இடதுகையின் மூலமாக பகவான் ஸ்ரீ ராமர் வெளியில் எடுத்தார். ஒரு அழகான இளம் யானை, ஒரு இளம் கரும்பை எவ்வளவு மிக லாகுவான முறையில் வெளியே எடுக்குமோ அதுபோல எடுத்தார் பகவான் ஸ்ரீராமர். நான் போட்டுவதற்காக இடது கால் பருவரலில் நான் அந்த மிகப்பெரிய சுவதனுசை ஆதாரமாக ஊன்றிய பகவான் ஸ்ரீராமர் என்னுடைய வலது கரத்தின் மூலமாக நான் தொடுப்பதற்காக அந்த சுவதனுசை வளைத்த நேரத்தில் பகவான் ஸ்ரீராமனுடைய புஜ வலிமையை தாங்க முடியாமல் அந்த சுவதனுசு தானாகவே உடைந்து விழுந்தது. சுவதனுசு உடைந்ததன் காரணமாக ஏற்பட்ட அந்த பெரிய ஒலி பிரபஞ்சமே உடைவதைப் போல தோற்றமளித்தது. விஸ்வாமித்திர ரிஷி, ஜனகன், ராமர், லக்ஷ்மணரை தவிர அங்கிருந்த எல்லா வீரர்களும் அந்த பயங்கரமான ஒலியை கேட்டு மயங்கி கிளை விழுந்தார்கள் அல்லது புறமுதுகு காட்டு ஓடினார்கள். சீத்தை மிக சந்தோஷமடைந்தால் வானத்திலிருந்து தேவர்கள் புஷ்பம் மாறி பொழிந்தார்கள். சீத்தை உடனடியாக திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. விஸ்வாமித்ருஷிய வேண்டுகோளின்படி ஜனகனுடைய மற்றொரு மகளான ஊர்மிளா லக்ஷ்மணருக்கு திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டாள். ஜனகனுடைய தம்பிகளுடைய இரண்டு புதல்விகளும் பரதனுக்கும் சத்ருகனுக்கும் திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டார்கள். தூதர்கள் மிக விரைவாக இந்த சந்தோஷகரமான செய்தியை சென்று அயோத்தியா நகரத்தில் தசரத மகா சக்கரவர்த்திக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த செய்தியை கேட்ட தசரத மகா சக்கரவர்த்தி ஏராளமான புண்ணியமான பொருட்களுடன் பழங்களுடன் மிக விரைவில் அவர் மதுரை தேசத்தை வந்தடைந்தார். மிக நல்ல நாட்கள் மிக விரைவில் குறிக்கப்பட்டு வசிஷ்டரிசி விஸ்வாமித்ருஷியுடைய தலைமையில் பகவான் ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளாதேவிக்கும் சத்ருகன் பரதன் அனைவருக்கும் திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்பு அயோத்தியாவை நோக்கி இந்த மொத்த திருமண கூட்டம் தேர்களில் திரும்பிச் செல்லக்கூடிய நேரத்தில் சிறிது தூரத்திலேயே மிகப்பெரிய ஒரு புழுதி புயல் ஏற்பட்டது. வேதங்களில் பொதுவாக மூன்று விதமான ராமர்களை பற்றிய வர்ணனைகள் உள்ளது. ஒன்று, தன்னுடைய கையில் கலப்பையை ஏந்திய பலராமர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மூத்த அண்ணன். மற்றொன்று, தசரத ராமன் ஜானகி ராமன், இந்த ராமாயண காவியத்தின் ஆதி நாயகன். மற்றொன்று, பரசுராமன் அங்கு திடீரென்று தோன்றினார். தபஸ்வி கோலத்தில் தோன்றிய பரசுராமன் கையில் மிகப்பெரிய கோடாலியோடு அங்கு தோன்றினார். சத்ரியனான அவர் பகவான் ஸ்ரீ ராமரை போருக்கு அழைத்தார். மிகப்பெரிய விவாதத்திற்கு பின்பு பகவான் ஸ்ரீராமருக்கும் பரசுராமருக்கும் நடந்த இந்த யுத்தத்தில் பகவான் ஸ்ரீராமர் பரசுராமரை தோற்கடித்தார். தான் அன்று முதல் போர் புரிய போவதில்லை என்ற விஷயத்தை ஒத்துக்கொண்ட பரசுராமர் மகேந்திரகிரி பர்வத்தில் சென்று தன்னுடைய தபஸையும் தபங்களையும் தொடர ஆரம்பித்தார். வெற்றி வீரனாக மாறிய பகவான் ஸ்ரீராமர் சீதாதேவியுடனும் தன்னுடைய தமையனான லக்ஷ்மணனுடனும் சத்ருகனுடனும் பரதனுடனும் வெற்றிகரமாக அயோத்தியா நகரத்தில் திரும்பிச் சென்று அங்கு வாழ்ந்து எவ்வாறு பட்டத்தரசனாக மாறப்போகின்றான் இந்த நிகழ்ச்சியை பாலகாண்டத்திற்கு அடுத்த காண்டமான அயோத்தியா காண்டம் மிக விரிவான முறையில் விளக்குகிறது. அயோத்தியா நகரத்தில் பகவான் ஸ்ரீராமர் லக்ஷ்மர் பரதன் சத்ருகனுடன் மிக இன்பகரமாக வாழ்க்கை நடத்தி வந்தார். வளர்பிறையில் உணரக்கூடிய பௌர்ணமியைப் போல பகவான் ஸ்ரீராமருக்கும் உலகத்தின் தாயான சீதாதேவிக்கும் இடையில் உள்ள அன்பு நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருந்தது. இதில் ஆச்சரியகரமான விஷயம் எதுவுமே இல்லை. பகவான் ஸ்ரீராமர் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ விஷ்ணு, சீதாவோ தாயான லக்ஷ்மி தேவி, இருவரும் ஆன்மீக உலகத்தில் நித்தியமான முறையில் கணவன் மனைவியாக வாழக்கூடிய அவர்களுடைய நித்தியமான அன்பு இங்கு அயோத்தியா பூரியில் ராமருக்கும் சீதைக்கும் இடையில் உள்ள அன்பாக மேலும் மேலும் வளர்ந்து வந்தது. பகவான் ஸ்ரீராமருடைய எண்ணத்தையும் மன அபிலாசைகளையும் புரிந்து கொண்ட சீதா தேவி எப்பொழுதும் அவருடைய அன்புக்கும் பண்புக்கும் பாத்திரமானவுக்கும் உரிய முறையில் நடந்து கொண்டாள். தன்னுடைய தமையனுடைய சேவையே பிரதானமான சேவையாக கொண்ட லக்ஷ்மண் பரதன் சத்ருகன் ஆகியோர் தன்னுடைய அண்ணனான தமையன் மீது மிக அதிக ஆவல் கொண்டவர்களாகவும் தன்னுடைய மூத்த அண்ணனான பகவான் ஸ்ரீராமருடைய சேவையில் அதிக நாட்டம் உள்ளவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அயோத்தியா நகரத்தில் உள்ள பிரஜைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், நான்கு விதமான வர்ணத்தவர்கள் அனைவருடைய அன்பும் பகவான் ஸ்ரீராமர் மீது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. தசரத மகா சக்கரவர்த்தி தன்னுடைய நான்கு புதல்வர்களிடம் சமமான அன்பு கொண்டிருந்த போதிலும் இயல்பாகவே மூத்த மகனான ராமன் மீது அதிகமான பிரியம் உள்ளவராக இருந்தார். பிரஜைகளுடைய விருப்பத்தையும் தன்னுடைய முதுமையையும் ஆராய்ந்து பார்த்த தசரத மகா சக்கரவர்த்தி தான் கிரகஸ்த ஆசிரமத்தை விடுவித்து வனப்பிரஸ்த ஆசிரமத்தில் நுழைந்து முக்தி பாதைக்கு தேவையான முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு மிகப்பெரிய ராஜ்ய பாரியமான அந்த அயோத்தியாவின் இஸ்வாகு வம்சத்தின் அரச பதவியை பகவான் ஸ்ரீராமருக்கு அளிப்பதற்கு திட்டமிட்டார். ஏறக்குறைய 60,000 ஆண்டுகள் இஸ்வாகு வம்சத்தில் அரசராக இருந்த தசரத மகா சக்கரவர்த்தி பகவான் ஸ்ரீராமர் ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய தகுதியுடையவராக இருந்த விஷயத்தை புரிந்து கொண்டு ஆட்சி பொறுப்பை பகவான் ஸ்ரீராமரிடம் ஒப்படைக்க இசைந்தார், விருப்பப்பட்டார். இந்த நேரத்தில் பரதனுடைய தாய் மாமனான கைகேயி நாட்டு அரசன் பரதனை தன்னுடைய இல்லத்திற்கு விருந்துக்கு உபசரிப்பதற்காக அழைத்தான். பரதனும் தன்னுடைய தாய் மாமனுடைய அழைப்பினை ஏற்று தன்னுடைய தாயான கைகேயியுடைய ஆசீர்வாதத்தையும் அனுமதியையும் பெற்று கைகேயி நாட்டிற்கு பிரயாணம் செய்ய முற்பட்டான். இயல்பாகவே சத்ருகன் பரதனிடம் எப்பொழுதும் அன்பும் பற்றுதலும் உடையவனாக இருந்ததன் காரணமாக சத்ருகனும் பரதனும் அவனுடைய தாய் மாமனான நாட்டான கைகேயி நாட்டிற்கு செல்ல விருப்பம் உள்ளவனாக மாறினான். கைகேயி நாட்டுக்கு செல்ல திட்டமிட்ட அந்த இருவரும் தன்னுடைய தந்தையான தசரத மகா சக்கரவர்த்தியோட ஆசீர்வாதத்தையும் அனுமதியையும் பெற்று கைகேயி நாட்டை நோக்கி பிரயாணம் செய்து தன்னுடைய தாய் மாமனுடைய இல்லத்தை அடைந்தார்கள். தன்னுடைய தாய் மாமனுடைய இல்லத்தில் வழங்கப்பட்ட விருந்து உபச்சாரத்தில் அவர்கள் மிக சந்தோஷமானவர்களாக இருந்தபொழுதிலும் கூட அடிக்கடி அவருடைய தந்தையான தசரதனுடைய நினைவு அவர்களை வாட்டி எடுத்தது. இந்த நேரத்தில் தசரத மகா சக்கரவர்த்தி பரதன் நாட்டில் இல்லாவிட்டாலும் கூட உடனடியாக தன்னுடைய மூத்த புதல்வனான பகவான் ஸ்ரீ ராமருக்கு தேவையான பட்டாபிஷேக விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் எண்ணத்தோடு மந்திரிகளையும் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்ற மிகச்சிறந்த ரிஷிகளையும் பிரதானமான மக்களையும் அழைத்து மந்திர ஆலோசனை செய்ய ஆரம்பித்தார். இந்த மந்திர ஆலோசனையில் 60,000 ஆண்டுகள் நாட்டை நேர்மையான முறையில் ஆண்ட தசரத மகா சக்கரவர்த்தி மிக இன்பமான அதே நேரத்தில் கம்பீரமான குரலில் பேச ஆரம்பித்தார். என்னுடைய மூத்த மகனான ஸ்ரீராமன் இந்த நாட்டின் அரச பதவியையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ளவன், எல்லா பிரஜைகளின் அன்புக்கும் பண்பிற்கும் பாத்திரமானவன், காம குரோத ஆசையிலிருந்து விடுபட்டவன், எனக்கோ வயதாகிவிட்டது, அதன் காரணமாக இந்த பெரிய ராஜ்ய பாரியத்தை இந்த மிகப்பெரிய பொறுப்பினை என்னுடைய மூத்த மகனான ஸ்ரீ ராமருக்கு அளிக்க நான் விருப்பப்படுகின்றேன் என்று அவன் கூறியவுடனேயே வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்ற ரிஷிகளும் பிரதானமான மந்திரியான சுமந்திரரும் உடனடியாக பகவான் ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேக விழாவிற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு இசைந்தார்கள். அந்த சித்திரை மாதத்தில் அடுத்த நாளே மிக மங்களகரமான பூசி நத்திரம் வருவதன் காரணமாக மறுநாளே பட்டாபிஷேக விழாவிற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. வசிஷ்டர் சூமந்தரிடம் ஆணையிட்டார், நகரத்தை ராம பட்டாபிஷேக விழாவிற்கு உரிய முறையில் தயார் செய்வதற்காக. வசிஷ்டர் தானே உடனடியாக புண்ணிய நதிகளில் சென்று பட்டாபிஷேக விழாவிற்கு தேவையான புண்ணிய ஜலத்தையும் மங்களகரமான பொருட்களான பூக்கள் பழங்கள் தங்கம் வைரம் வைடூரியம் அழகான பட்டு வஸ்திரங்கள் நறுமணப் பொருட்கள் ஆகியவற்றை சேகரிக்க ஆரம்பித்தார். பகவான் ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக விழாவிற்காக அயோத்தியா நகரம் திருவிழா கோலம் பூண்டது. நகரங்களுடைய வீதிகள் யானைகளுடைய துதிக்கையிலிருந்து தடிக்கப்பட்ட நீரால் சுத்தம் செய்யப்பட்டன. கட்டடங்கள் சுத்தம் செய்யப்பட்டன. அனைத்து இடங்களிலும் மாவிலை தோரணங்களும் அழகான புஷ்பங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டன. ஆண்கள் பெண்கள் அனைவரும் தங்களுடைய புத்தம் புதிய ஆடைகளை உடித்து நீராடி மங்களகரமானவராக வீதிகளில் உலாவர ஆரம்பித்தார்கள். பகவான் ஸ்ரீராமர் இயல்பாகவே எல்லா விதமான பிரஜைகளையும் அன்புக்கு பாத்திரமானவராக இருந்ததன் காரணமாக அயோத்தியா நகர மக்கள் அனைவருமே பகவான் ஸ்ரீராமருடைய பக்தர்களாக இருந்ததன் காரணமாக மக்கள் சந்தோஷம் உள்ளவர்களாக திகழ ஆரம்பித்தார்கள். நகரங்களிலும் கிராமங்களிலும் தெருக்களிலும் வீடுகளிலும் இல்லங்களிலும் எங்கும் பகவான் ராமருடைய பட்டாபிஷேக விழாவை பற்றிய பேச்சு இன்பகரமான முறையில் ஒலிக்க ஆரம்பித்தது. மக்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ ராமரை தெருக்களிலும் அரண்மனைகளிலும் காணக்கூடிய நேரத்தில் வெற்றி குரல் கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் தேவர்களுடைய விருப்பத்தின்படி பகவான் ஸ்ரீ ராமர் பகவான் விஷ்ணுவே ஸ்ரீ ராமராக ராவண சம்ஸ்காரத்திற்காக அவதாரம் செய்திருப்பதன் காரணமாக தேவர்களுடைய சூழ்ச்சியின்படி அங்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி அடைந்தது. கைகேயி நாட்டு மன்னன் தன்னுடைய மகளான கைகேயியை தசரத மகா சக்கரவர்த்திக்கு திருமணம் செய்து வைத்த நேரத்தில் கைகேயியை தன்னுடைய கைகேயி நாட்டிலிருந்து தசரதனுடைய அயோத்தியா நாட்டிற்கு கோசல நாட்டிற்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் ஏராளமான பணிப்பெண்களையும் கைகேயியுடன் தானமாக அளித்தான். அந்த பணிப்பெண்களில் மிக பிரதானமானவள் மந்தரை என்ற கூனி குனி என்பவள் சமஸ்கிருதத்தில் குப்ஜா என்ற சமஸ்கிருத வார்த்தையால் அழைக்கப்படுவாள். இந்த மந்தரை இந்த கூனி மிக நெடுங்காலமாக கைகையுடைய தோழியாக இருந்து வந்தாள். ஒரு நாள் மிகப்பெரிய ஐராவத மலையைப் போல தோற்றமளித்த தசரத மகா சக்கரவர்த்தி தன்னுடைய மனைவிக்கு அளித்த கைகையுடைய அரண்மனையில் மிக உயர்ந்த உப்பரிகையின் மீது மாளிகையின் மீது மந்தரை நடமாடி கொண்டிருந்த நேரத்தில் அயோத்தியா நகரமே திருவிழாக்குளம் போன்றிருப்பதை கண்டாள். மக்கள் புத்தம் புது ஆடைகளுடன் மிக சந்தோஷமாக நடனமாடி கொண்டிருப்பதை கண்டாள். இந்த சந்தோஷத்திற்கு காரணம் என்ன என்ற விஷயத்தை அவள் கீழே வந்து கைகையிடம் கேட்ட நேரத்தில் தன்னுடைய கணவனான பர்த்தாவான தசரதன் அவருடைய மூத்த பாரியின் மகனான மூத்த மகனான ஸ்ரீ ராமருக்கு நாளைக்கே பட்டாபிஷேக விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்க விஷயத்தையும் அதனால் தானும் சந்தோஷம் அடைந்திருப்பதாக கைகையை கூறினாள். இந்த விஷயத்தால் கைகையை கூட எந்த விதமான மனக்களங்கம் அடைந்தவளாக இல்லை. தன்னுடைய கணவனுடைய முடிவு சரியானது என்றும் பகவான் ஸ்ரீ ராமரே பட்டத்தரசராக மாறுவதற்கு தகுதி உள்ளவர் என்றும் கூறினாள் கைகையை. ஆனால் மந்திரியுடைய இதயம் பொறாமையினால் எரிய ஆரம்பித்தது. பொறாமை சாஸ்திரங்களின்படி பல நேரங்களில் நெருப்பிற்கு ஒப்பாக கருதப்படுகிறது. தன்னுடைய இதயத்தில் பொறாமை தீயால் வந்த மந்திரை கைகையை வன்மையான முறையில் கண்டிக்க ஆரம்பித்தாள். அவள் கூறினாள், ஓ அவளை பெண்ணே, உன்னுடைய கணவனான தசரதனை தசரதனுடைய சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாத ஒரு அவளை பெண்ணாக அறியாத பெண்ணாக நீ இருக்கின்றாய். மூத்த புதல்வனான ஸ்ரீ ராமர் அரசராக மாறக்கூடிய நேரத்தில் உன்னுடைய மகனான பரதன் வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு அடிமையாக வாழ வேண்டியிருக்கும். நீயும் தசரதனுடைய மூத்த பாரியான கௌசல்யுடைய அடிமையாக வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டியிருக்கும். தசரதன் உன் மீது அன்பு உள்ளவனாக தன்னை காட்டிக்கொண்டாலும் கூட உண்மையில் தசரதனுக்கு மிக பிரியமானவள் கௌசல்யே. அதன் காரணமாகத்தான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு பதிலாக அவன் ஸ்ரீ ராமருக்கு பட்டாபிஷேக விழாவை ஏற்பாடு செய்துள்ளான். அது மட்டுமல்ல, பரதன் தற்பொழுது நாட்டில் இல்லாத சூழ்நிலையை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட தசரத மகா சக்கரவர்த்தி மிக விரைவாக அடுத்த நாளை பூஷ்ய நட்சத்திரத்தில் பட்டாபிஷேக விழாவை ஏற்பாடு செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் அவன் பரதனை அடிமையாக ராமனுடைய அடிமையாக மாற்றுவதற்கே. இந்த சூழ்ச்சியினை புரிந்து கொள்ளாத பெண்ணான நீயோ இந்த செய்தியை கேட்டு சந்தோஷம் அடைந்தவளாக துக்கமடைவதற்கு பதிலாக சந்தோஷம் உள்ளவளாக இருக்கின்றாய் என்று மிக மோசமான முறையில் அவளுடைய இதயத்தில் நச்சுக்கலந்த வார்த்தைகளை பரப்பினாள் மந்தரை. தொடக்கத்தில் மந்தரையுடைய வார்த்தைகளால் கைகை பாதிக்கப்படாவிட்டாலும் கூட சிறிது சிறிதாக கைகையுடைய மந்திரையுடைய நச்சுக்கலந்த வார்த்தைகள் கைகையுடைய மென்மையான மனதையும் பாதிக்க ஆரம்பித்தது. சாஸ்திரங்களில் அதன் காரணமாகத்தான் அரக்கர்களுடைய சங்கம் துன்மார்க்கர்களுடைய சங்கம் மிக வன்மையான முறையில் கண்டிக்கப்படுகின்றது. பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுடம் கேள்வி கேட்ட நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார். ஒரு முதல் தரமான வைஷ்ணவ பக்தனுடைய பிரதானமான குணம் பக்தர்கள் அல்லாத சாதாரணமான அரக்க குணமுடைய மனிதர்களுடைய சங்கத்தை முழுவதுமாக தவிர்ப்பது என்று. அசத் சங்க தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சார. காரணம், பக்தர்கள் அல்லாத திருமதி படைத்த சாதாரணமான சங்கம் மிகப்பெரிய சாதுக்களை கூட மிகப்பெரிய பக்தர்களை கூட கெடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. துர்மதி படைத்த அரக்க குணம் படைத்த துர்புத்தியுள்ள மந்திரையுடைய சங்கத்தின் காரணமாக கைகை என்று கேட்டாள். அப்பொழுது அவளுக்கு மந்திரையுடைய மந்திர ஆலோசனை மிகச்சிறந்ததாகப்பட்டது. தன்னுடைய மகனான பரதனை பட்டத்து அரசனாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை அவளுடைய இதயத்திலும் வளர ஆரம்பித்தது. நெருப்பு போல எரிய ஆரம்பித்தது. அதை எவ்வாறு சாதிக்க வேண்டும் என்று மந்திரையிடம் அவர் மந்திர ஆலோசனை செய்த நேரத்தில் மந்திரை கூறினாள், அதற்கு ஒரு சரியான திட்டம் என்னிடம் உள்ளது. நீ உடனடியாக உன்னுடைய அரண்மனையின் அந்தப்புறத்திற்கு சென்று மகிழ்ச்சி ஏற்றவளைப் போல சாதாரணமான ஆடைகளை உடைத்து உன்னுடைய விலையுயர்ந்த ஆபரணங்களை தியாகம் செய்து தரையில் படுத்துக்கொள். உன்னுடைய துக்கத்துக்கான காரணத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய கணவனான தசரதன் உனக்கு ஏற்கனவே வழங்கியுள்ள இரண்டு முக்கியமான உறுதிகளை வாக்குறுதிகளை தற்பொழுது கேட்டு வாங்கு. ஒரு காலத்தில் தசரத மகா சக்கரவர்த்தி தேவர்களுடைய சார்பில் அரக்கர்களோடு யுத்தம் செய்தார். அரக்கர்களின் தலைவரான சம்பரன் என்பவன் மிக தீர்க்கமான முறையில், மிக அருமையான முறையில் யுத்தம் செய்தார். தசரத மகா சக்கரவர்த்தி அருமையான முறையில் யுத்தம் செய்த பொழுதிலும் கூட சம்பரனோடு நடந்த யுத்தத்தில் மயங்கி கீழே விழுந்தார். குற்றியரும் குலையுருமாக கிடந்த தசரத மகா சக்கரவர்த்தியை கைகையை காப்பாற்றி தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்து அவருக்கு சரியான உபச்சாரங்களை செய்து அவரை உயிர் பிழைக்க வைத்தார். தன்னுடைய மனைவியுடைய இந்த அருமையான சேவையால் மனமகிழ்ந்த தசரத மகா சக்கரவர்த்தி அவளுக்கு இரண்டு வரங்களை அளிக்க விருப்பம் கொண்டார், வாக்குறுதி கொடுத்தார். அப்பொழுது தன்னுடைய கணவன் மீது உள்ள பக்தி சேவையின் காரணமாக கைகேயிக்கு எந்த விதமான வரங்களையும் தன்னுடைய கணவனிடமிருந்து கேட்க தோன்றவில்லை. எதிர்காலத்தில் நேரம் வரக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டு விதமான வரங்களையும் கேட்டு வாங்கிக் கொள்கின்றேன் என்று பதிலளித்தாள் கைகேயி. இந்த விஷயத்தை நன்றாக அறிந்திருந்த மந்தரை கைகேயிக்கு மிக மோசமான முறையில், கொடிய முறையில் மந்திர ஆலோசனை கூறினால், தற்பொழுது இந்த இரண்டு விதமான வரங்களையும் தசரத மகா சக்கரவர்த்தியிடமிருந்து கேட்டு வாங்குவதற்காக. முதல் வரம் தன்னுடைய மகனான பரதனை நாட்டிற்கே அரசராக மாற்றுவது, பட்டாபிஷேகம் செய்வது. இரண்டாவது வரம் பகவான் ஸ்ரீராமரை 14 வருடங்கள் வனவாசம் அனுப்புவது. ராமருக்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட பட்டாபிஷேக விழாவில் பரதனை அரசனாக மாற்றுவது. 14 வருடங்கள் ராமரை வனவாசம் அனுப்புவதன் மூலமாக பகவான் ஸ்ரீ ராமர் மீது மக்களுக்குள்ள பற்றுதல் குறையக்கூடிய நேரத்தில் பரதனால் தன்னுடைய ஆட்சியை சரியான முறையில் அயோத்தியா நகரத்தில் ஸ்தாபிதம் செய்ய முடியும் என்பது மந்திரியுடைய திட்டம். இந்த இரண்டு விதமான திட்டங்களையும் ஏற்றுக்கொண்ட கைகேயி மந்திரியுடைய ஆலோசனையின்படி தன்னுடைய விலவியர்ந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் துறந்து சாதாரணமான அமங்கலமான ஆடைகளை அணிந்து தரையில் படுத்தாள். இந்த நேரத்தில் தசரத மகா சக்கரவர்த்தியோ மிக சந்தோஷமான முறையில் ராமருடைய பட்டாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளில் திளைத்திருந்தார். ஏற்பாடுகளில் மிக உற்சாகமானவராக திகழ்ந்து வந்தார். பகவான் ஸ்ரீ ராமருக்கும் லட்சுமணரையும் சந்திப்பதற்காக தன்னுடைய ஏவல் ஆட்களை ஏறினார். காவலாளிகள் மிக விரைவாக கௌசல்யாவுடைய அரண்மனைக்கு சென்று ராமரையும் லட்சுமணரையும் அழைத்து வந்தார்கள். தன்னுடைய தந்தையுடைய கட்டளைக்கேற்ப தன்னுடைய தந்தையுடைய அரண்மனைக்கு வந்த பகவான் ஸ்ரீ ராமரும் லட்சுமணரும் தன்னுடைய தந்தைக்கு நமஸ்காரம் செய்தார்கள். தசரதன் ஸ்ரீராமனுக்கு கட்டளையிட்டார், தனக்கு வயதாகிவிட்டதன் காரணமாகவும் எல்லா விதமான பிரஜைகளுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் பகவான் ஸ்ரீராமர் குறிக்கோளாக இருப்பதன் காரணமாகவும் அவனை நாளை வரக்கூடிய பூஷ்ய நட்சத்திரத்தில் தன்னை அரசராக பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டார். தந்தையுடைய ஆணையை பகவான் ஸ்ரீராமர் ஏற்றுக்கொண்ட உடனேயே இந்த நல்ல செய்தியினை கூறுவதற்காக பகவான் ஸ்ரீராமருடைய ஏவலாட்கள், வேலைக்காரர்கள் கௌசல்யாவுடைய அரண்மனையை நோக்கி மிக வேகமாக ஓடினார்கள். மிக வேகமாக ஓடிய வேலைக்காரர்கள் காவல்காரர்கள் கௌசல்யாவுடைய அரண்மனையை அடைந்து இந்த சுப செய்தியை, பகவான் ஸ்ரீராமர் நாளைக்கு அயோத்தியா நகரத்தில் அரசராக மாறக்கூடிய அந்த பட்டாபிஷேக விழா பற்றிய மிக சிறந்த மங்களகரமான செய்தியை அறிவித்தார்கள். தூதரடை செய்தியால் சந்தோஷமடைந்த கௌசல்யா தான் செய்த தபமும் தானமும் பல காரணங்களுக்கு பின்பு உண்மையிலே வெற்றி கொடுத்திருப்பதை கண்டு சந்தோஷமடைந்து தூதர்களுக்கு பொன், பசுக்கள் போன்ற ஏராளமான தானங்களை வழங்கினாள். தசரதனுடைய கட்டளையை ஏற்ற பகவான் ஸ்ரீராமரும் லட்சுமணரும் மீண்டும் தங்களுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்தார்கள். வசிஷ்டர், சுமந்திரர் ஆகிய இருவரும் பட்டாபிஷேக விழாவிற்கான முழு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். வசிஷ்டர் பட்டாபிஷேக விழாவிற்கு தேவையான சிம்மாசனத்தை செய்ய ஆரம்பித்தார். ஏராளமான மங்கள பொருட்களை சேகரிக்க ஆரம்பித்தார். ராமனுடைய உடலை அலங்கரிப்பதற்கு தேவையான புண்ணிய வஸ்திரங்கள், பட்டாடைகள் தயார் செய்யப்பட்டன. நகரமே திருக்கோலம் பூண்டிருந்தது நாளை காலை நடக்கக்கூடிய மங்களகரமான விழாவை சந்திப்பதற்காக. இந்த நேரத்தில் தசரத மகா சக்கரவர்த்தி சிறிது ஓய்வெடுப்பதற்காக கைகேயியுடைய அரண்மனையின் அந்தப்புறத்திற்கு வந்தார். அரண்மனையின் அந்தப்புறத்தில் கைகேயி இல்லாத விஷயத்தை கேள்விப்பட்ட தசரத மகா சக்கரவர்த்தி அந்தப்புறத்துக்கு உள்ளே சென்று பார்க்கக்கூடிய நேரத்தில் கைகேயி துக்கமுள்ளவளாக, ஆடை அலங்காரம் இல்லாதவளாக, ஒரு உயிரற்ற மரம் கீழே விழுந்து கிடப்பதைப் போல தரையில் விழுந்து கிடப்பதை கண்டார். கைகையிடம் உள்ள பாசத்தின் காரணமாக, மனைவி பற்றுதலின் காரணமாக அவளுடைய துக்கத்தை காண முடியாத தசரத மகா சக்கரவர்த்தி அவளுடைய அருகாமையில் சென்று மிக அன்புடனும் பற்றுதலுடனும் விசாரிக்க ஆரம்பித்தார் அவருடைய துக்கத்திற்கான காரணத்தை. அவருடைய துக்கத்திற்கு தான் காரணமா, அல்லது மற்ற சக மனைவிகள் காரணமா, அல்லது மற்ற ஏதாவது ஒரு நபர் காரணமா என்று கேட்டார் தசரத மகா சக்கரவர்த்தி. அவருடைய துக்கத்துக்கான நபரை உடனே தண்டிப்பதற்கும் தயாராக இருந்தார் தசரத மகா சக்கரவர்த்தி. கைகை பதிலளித்தால் அவளுடைய துக்கத்திற்கு எந்த வகையிலும் தசரத மகா சக்கரவர்த்தியும் காரணமல்ல, மற்ற சக மனைவிகளும் காரணமல்ல என்ற விஷயத்தை கூறிய கைகேயி தன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு உண்மையிலே எல்லாவிதமான காரியங்களையும் தசரத மகா சக்கரவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றாரா என்று வாக்குறுதி கேட்டார். மனைவி மீது உள்ள அதிகமான பற்றுதலின் காரணமாக தசரத மகா சக்கரவர்த்தி உண்மையை புரியாதவராக தன்னுடைய மனைவிக்கு அவள் கேட்கக்கூடிய எல்லா விதமான வரங்களையும் கொடுப்பதாக வாக்களித்தார். அப்பொழுது கைகேயி கூறினாள், தான் உங்களை போர்க்களத்திலிருந்து காப்பாற்றியதன் காரணமாக ஏற்கனவே எனக்கு இரண்டு விதமான வரங்களை கொடுப்பதற்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான காலம் தற்பொழுது வந்துவிட்டது. என்னுடைய முதல் வரம் ராமருக்கு பட்டாபிஷேக விழா ஏற்பாடு செய்துள்ள அதே விழா ஏற்பாட்டினை பயன்படுத்தி என்னுடைய மகனான பரதனை கோசலா நாட்டிற்கு அரசராக மாற்ற வேண்டும். இரண்டாவது வரம் பகவான் ஸ்ரீ ராமரை 14 வருடங்கள் வனவாசம் அனுப்ப வேண்டும் என்ற கொடிய வார்த்தைகளை கைகேயி தசரதனிடம் உதிர்த்தாள். தன்னுடைய மனைவியுடைய வாயிலிருந்து இது போன்ற கொடூரமான வார்த்தைகளை எதிர்பாராத தசரத மகா சக்கரவர்த்தி துக்கத்தின் காரணமாக உடனே மயங்கி கீழே விழுந்தார். சில நேரங்களுக்கு பின்பு மயக்கத்திலிருந்து விடுபட்ட தசரத மகா சக்கரவர்த்தி எந்த விதமான விஷயத்தையும் பேச முடியாதவராக கைகையிடம் அழ ஆரம்பித்தார். பகவான் ஸ்ரீ ராமர் தன்னுடைய மிகப்பிரியமான புதல்வன் என்பதையும் எல்லா விதமான பிரஜைகளுடைய பாசத்திற்கும் அன்புக்கும் காரணமான நபர் என்பவரையும் பட்டத்து அரசராக மாறுவதற்குள்ள எல்லா விதமான தகுதிகள் அவனிடம் உள்ளன என்ற விஷயத்தையும், அது மட்டுமல்ல சத்ரிய குல வழக்கத்தின்படி மூத்த மகனே அரசராக ஆக வேண்டிய விஷயத்தையும் கைகையிடம் பக்குவமான முறையில் எடுத்துரைத்தார் தசரத மகா சக்கரவர்த்தி. தசரதனுடைய சாஸ்திரங்களுக்கு அனுகூலமான அடிப்படையிலான எந்த விதமான உபதேசங்களையும் விவாதங்களையும் கேட்பதற்கு தயாரில்லாத கைகேயி அரசனிடம் தனக்கு கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக காப்பாற்றுவதற்கு வேண்டினாள். இல்லாவிட்டால் சத்ரியகுல வழக்கத்தின்படி அரசன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதன் காரணமாக நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுவித்தாள். தன்னுடைய மனைவியிடம் சாஸ்திரங்களின் பூர்வமாக ஆலோசித்தும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத விஷயத்தை புரிந்து கொண்ட தசரத மகா சக்கரவர்த்தி கதறி அழ ஆரம்பித்தார்.